اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஹஜ் பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு நாங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்று செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த பெருநாளை எங்களுக்கு கடமையாக்கியிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்று என்ன தியாகம் செய்தார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை பிள்ளையை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி எடுத்துச் சென்ற அந்த தியாகம். உண்மையில் ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை தான் அவர்கள் செய்வதற்கு முற்பட்டார்கள். அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு ஹஜ் பெருநாள் தொழுகையிலும் ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை போன்று அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக வேண்டி, இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பலர் அதுபோன்ற தியாகங்களை செய்திருப்பதையும் இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தீன் துன்யா என்று இரண்டே வைத்திருக்கிறார், இம்மை மறுமை. எனவே இந்த தியாகம் என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த துன்யாவை ஆகிறதுக்காக வேண்டி, இந்த உலக வாழ்க்கையை தீனுக்காக வேண்டி தியாகம் செய்வது, அதுதான் இந்த தியாகம், அதை இழப்பது. இப்படி நாங்கள் இஸ்லாமிய வரலாறுகளை பார்த்தால் நிறைய பேர்கள், ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். பணத்தால், உடலால், உழைப்பால் பல தியாகங்கள். இதிலே ஆக உயர்ந்த ஒரு தியாகம்தான் இந்த தன்னுடைய உயிரையே அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்வது, இந்த உலகத்தை மறுமைக்காக வேண்டி இழப்பது. இதுதான் தியாகங்களிலே மிகப்பெரிய தியாகம். இப்படி ஒரு காலத்தில் சிலர் செய்த தியாகத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஞாபகம் ஊட்டுகிறான். அதை இந்த விதத்தில் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அல் குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் புரூஜ் என்று, கிரகங்கள். அந்த சூரத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், புரூஜ், கிரகங்கள் நிறைய கொண்ட இந்த வானத்தின் மீது சத்தியமாக, வாக்களிக்கப்பட்ட அந்த மறுமை நாள் மீது சத்தியமாக, சாட்சி சொல்பவர் சாட்சி சொல்லப்படுபவர் மீதும் சத்தியமாக, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்துத், அல்லாஹ்வுடைய இந்த தீனை ஏற்றதற்காக வேண்டி கிடங்குகளை வெட்டி அதற்குள் நெருப்பை மூட்டி அதிலே இந்த முஸ்லீம்களை பாய வைத்து எரித்தார்களே அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த சூராவிலே கூறுகின்றார். இந்த சூராவை நாங்கள் படித்தால் சுன்னாவின்பால் திரும்பாமல் இதில் ஒரு சரியான விளக்கத்தை எங்களால் பெற முடியாது. இந்த சூரா உக்குரிய காரணத்தை இஸ்லாம் ஹதீஸின் மூலம் விளக்குகின்றது. ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் காலத்தில் சிலர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சத்தியத்தை நிராகரிக்கும்படி கட்டளையிட்டான்.
ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள். உடனே அவனுடைய படைகளுக்கு கட்டளையிட்டு பாறையின் ஓரங்களில் பெரும் கிடங்குகளை வெட்டி நெருப்பை மூட்டி அந்த முஸ்லிம்களை கொண்டு வந்து அதற்குள் குறிக்கும்படி கட்டளையிட்டான். அந்த நேரத்தில் அவர்கள் விரும்பியிருந்தார், நாங்கள் மார்க்கத்தை விடுகிறோம் என்று வெளிப்படையில் சொல்லிவிட்டு தப்பியிருக்கலாம். உண்மையான விசுவாசிகள் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அந்த நெருப்புக்குள் குதித்தார்கள், ஒருவர் ஒருவராக நெருப்புக்குள் குதிக்கிறார்கள். அந்த அரசனுடைய படைகள் அந்த இடத்தில் உட்கார்ந்து இருந்து கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒருவர் ஒருவராக உள்ளே பாயும் போது கடைசியில் ஒரு பெண்மணி இருக்கின்றார். அந்த பெண்ணுடைய இடுப்பில் அவருடைய குழந்தையும் இருக்கிறது. இந்த பெண்மணி கொஞ்சம் பின்வாங்கினார். தன்னுடைய தான் எரிந்து விடுவோம் என்று அவள் கவலைப்படவில்லை, தன்னுடைய பிள்ளை எரிந்து விடுமே என்று கொஞ்சம் பின்வாங்கினார். அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை பேச வைத்தான். அந்த குழந்தை அந்த நேரத்தில் சொல்லுகின்றது, யா உம்மா, என்னுடைய தாயே, இஸ்பிரி, நீ கவலைப்படாதே, பொறுமையோடு நீ உள்ளே பாய், அந்தி அலல் ஹக், நீ சத்தியத்தில் இருக்கிறாய் என்று சொன்னது. உடனே அந்த பெண்ணும் அந்த குழந்தையை அப்படியே வெறுத்துக் கொண்டு நெருப்புக்குள் குதித்தார். இதுவும் ஒரு மாபெரும் தியாகம். மனிதனால் இதை செய்ய முடியுமா? இது உண்மையில் எங்களால் இதை சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சத்தியத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களையே தியாகம் செய்தார்கள். தன்னுடைய குழந்தையை கூட அந்த பெண்மணி தியாகம் செய்தார்கள். இது ஒரு தியாகம். இதையே நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டியிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் உண்மையில் அது ஒரு தியாகம்தான். அதே போன்றுதான் இதுவும் ஒரு தியாகம். தங்கள் உயிர்களையே தியாகம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த சூராவில் கூறுகின்றான், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்துத், அந்நாரி தாத்தில் வகூத், கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் இவர்களை போட்டு பொசித்தார்களே, பொசிக்கிறார்களே, அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த சூராவில் அல்லாஹ் இரண்டு விடயங்களை ஞாபகம் ஊட்டுகின்றான். ஒன்று, இந்த வல் யௌமில் மௌஊத் என்று சொல்லுகின்றான். மௌஊத் என்றால் அந்த வாக்களிக்கப்பட்ட மறுமை நாள், இந்த நாளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னொன்று, சாட்சி சொல்பவர் சொல்லப்படுபவர் மீது சத்தியமாக. இந்த உலகத்தில் நாம் எதையும் செய்யலாம், நாம் நினைத்ததை செய்வோம். ஒருவரும் இல்லாத இடத்தில் எந்த பாவத்தையும் நாம் செய்வோம். ஆனால் மறுமை நாளில் இது எல்லாம், இந்த குட்டுகள் எல்லாம் வெளியாக்கப்படும். அல்லாஹு தஆலா சொல்லுவான், வாயிலே முத்திரையிடப்பட்டு விடும். பிறகு இந்த உறுப்புகளை பார்த்து சொல்வான், பேசு என்று சொல்வான். அப்போது எங்களுடைய உறுப்புகள் எல்லாம், நாம் என்னென்ன பாவங்கள் பிழைகள் செய்து மறைத்து வைத்திருந்தோமோ அதை எல்லாம் இது வெளிப்படுத்தும், இது சாட்சி சொல்லும். அல்லாவே, நாம் பயந்து நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சத்தியம் இதுதான். இந்த சத்தியத்திலே நாங்கள் பல தியாகங்களுக்கு மத்தியில் இணைந்திருக்கின்றோம். இருக்கக்கூடிய நாங்கள் அந்த சுவனம் செல்வதற்கு தடையான எந்த விடயங்களையும் நாங்கள் செய்யக்கூடாது. ஒருவரும் இல்லை என்று நாங்கள் நினைத்து செய்வோம், ஆனால் மறுமையிலே வாய்க்கு முத்திரையிடப்பட்டு எல்லா உறுப்புகளையும் பேச வைக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு உறுப்பும் சொல்லும், கால் சாட்சி சொல்லும், கை சாட்சி சொல்லும், வாய் சாட்சி சொல்லும், யாரெல்லாம் இன்னென்ன வேலைகளை இந்த மனிதன் செய்தான் என்று யாராலும் மறைக்க முடியாது. எல்லா குட்டிகளும் வெளியாக்கப்படும் நாள்தான் அந்த நாள், அங்கு சாட்சி சொல்லுவார்கள், எங்களுடைய எல்லா உறுப்புகளும் சாட்சி சொல்லும். எனவே அல்லாஹ்வை நாம் முதலில் பயந்து உண்மையான முஸ்லிம்களாக நாம் அமீரிடத்தில் கையை கொடுத்து பையத்தை எப்படி செய்தோம், நான் இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், ஜகாத்தை சரியாக கொடுப்பேன், தொழுகையை கடைபிடித்து தொழுவேன், யாருக்கும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன், எல்லா முஸ்லிம்களுக்கும் உபயோகம் செய்வேன் என்றெல்லாம் நான் பையத்தை செய்தோம். எந்த ஒரு முஸ்லிமையும் நான் படுநூறு சொல்ல மாட்டேன் என்று நாம் அந்த பையத்திலே செய்து வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். இந்த பையத்தை யாரும் முறித்துவிடவும் கூடாது, இரகசியமாக இதிலே நாம் வாக்குறுதி அளித்த பாவங்களை செய்யவும் கூடாது. அப்படி செய்தோம் என்றால் மறுமையில் நிச்சயமாக இந்த உறுப்புகள் சாட்சி சொல்லும் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். இரண்டாவது விடயம் அல்லாஹு தஆலா இதை முக்கியமாக சொல்லுகின்றான், வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் மீது சத்தியமாக, இதற்கு மறுமை நாள் என்று நாம் சொல்லுவோம். இது சம்பந்தமாக குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்லியிருக்கின்றான். இந்த யௌமுல் மௌஊதை பற்றி நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், உலக மக்கள் இரண்டு விதம். ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் தடுத்ததை தடுத்து நடக்கக்கூடிய கூட்டம், ஒரு கூட்டம் தான் உலகத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இதை தவிர உள்ள மற்ற கூட்டங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி கிடப்பவர்கள், மறுமையை பற்றி அவர்களுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது, குர்ஆன் ஹதீஸை பற்றி எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை, தான் மறைத்தால் எனக்கு என்ன நடக்கும் என்பதை அவர்கள் சிந்திப்பதில்லை, முழுக்க முழுக்க இந்த உலக இன்பங்களில் மூழ்கி கிடப்பவர்கள் என்று அல்லாஹ் இரண்டாக பிரிக்கின்றார். அந்த விடயத்தை இந்த சூராவில் வல் யௌமில் மௌஊத், வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கின்றான். இது வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த சத்தியத்தை மக்களுக்கு சொன்னார்கள், குறைந்த பேர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள், அதிகமானவர்கள் இந்த உலக இன்பங்களில் மூழ்கி கிடந்தார்கள், அதனால் அவர்களுக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் மனம் இடம் கொடுக்கவில்லை. உடனே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் இந்த உலக இன்பங்களிலே மூழ்கி அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கட்டும், எதுவரை ஒரு நாள் வரும் என்று அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த நாளை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்களை விட்டு விடுங்கள், நன்றாக விளையாடட்டும், நன்றாக இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கட்டும், அதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருங்கள். ஆனால் யௌம யஃரிஜூன மினல் அஜ்ஸாதி சிராஅன், ஒரு நாள் வரும் அப்போது அவர்கள் சூடுபட்டதும் இந்த கபர்களில் இருந்து வேகமாக எழுந்து கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை நோக்கி செல்வார்கள். அந்த காட்சியை நீங்கள் பார்த்தால் இன்று பல மதங்களில் பலிபீடங்களை ஏற்படுத்தி ஆடு மாடு ஒட்டகங்களை அந்த பலிபீடத்தை நோக்கி ஓட்டிச் செல்வார்கள் பலியிடுவதற்கு. இதே போன்று அந்த மக்கள் கபர்களில் இருந்து எழுந்து மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக விரைந்து செல்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள் மீது சத்தியமாக. மேலும் அல்லாஹ் அந்த நாளை பற்றி சொல்லும் போது, அந்த நேரத்தில் இந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி செல்லும் போது எப்படி இருப்பார்கள் என்றால், ஹாஷியத்தன் அபுசாரஹும், அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் நடுங்கி நடுங்கி கொண்டிருக்கும், கீழே நோக்கி இருக்கும். சிலர் மேலே பார்ப்பார்கள், தனக்கு என்ன நடத்தப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று தனக்கு கேடாக நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியும். நரகத்தை கொண்டு வந்து வைக்கப்படும், சுவர்க்கத்தையும் கொண்டு வந்து வைக்கப்படும். இதை பார்ப்பார்கள், ஹாஷியத்தன் அபுசாரஹும், அவருடைய பார்வைகள் எல்லாம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். தர்ஹக்குஹும் ஜில்லா, அவர்களுக்கு அவருடைய முகங்களை நீங்கள் பார்த்தால் இழிவு அப்படியே வலிந்து கொண்டிருக்கும். எப்படிப்பட்ட நாள் என்று பாருங்கள். தாலிக்கல் யௌமுல்லதியோ அதுன், இதுதான் இந்த உலக இன்பங்களில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த சூராவில் ஒன்று, இந்த தீனுக்காக மார்க்கத்துக்காக இந்த தங்களுடைய உயிர்களையே தியாகம் செய்த அந்த ஒன்றை அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகின்றான். அடுத்தது, நாங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவங்களிலிருந்து உடனே தௌபா செய்து மீண்டு உண்மை முஸ்லிம்களாக நாங்கள் மாறி மரணிக்க வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்ப மனிதனே சொல்லுவான், இதற்கு என்ன நடந்தது, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய வாய் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறது என்று அவன் அந்த இடத்தில் சொல்லுவான். அடுத்தது, அல்லாஹு தஆலா இந்த மறுமை நாளை பற்றி ஞாபகம் ஊட்டுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, நாம் ஒரு இலட்சியத்திற்காக வேண்டி இந்த ஜமாஅத்தில் சேர்ந்திருக்கின்றோம். முழு உலகத்தையும் நாங்கள் வெறுத்து ஒதுங்கி இருக்கின்றோம். இன்று எத்தனையோ தொழுகைகள் இந்த புத்தளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகளை விட்டு நாம் ஒதுங்கி இந்த இடத்தில் ஏன் இந்த தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறோம் என்றால், இன்று நடைபெறுகின்ற இந்த தொழுகைகள், வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அவைகள் அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணானவைகளாக காணப்படுகின்றன. எனவே அல் குர்ஆன் அல் ஹதீஸின்படி நடக்கின்ற ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். இதைத்தான் ஹஜ்ஜத்தில் விதாவிலே வைத்தும் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் இரண்டை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வருகிற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். எனவே அந்த இரண்டை பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்தில் நாங்கள் மட்டும்தான். வேறு கூட்டங்கள் இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதில்லை. எனவே அவர்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதனால் நாங்கள் ஒதுங்கியிருக்கின்றோம். பாருங்கள், இன்றைக்கு 198 வீதமானவர்கள் இந்த பெருநாள் தொழுகை பள்ளியிலே தொழுகின்றார்கள். இது ஒரு பிதாத்தான காரியம், இது இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மைதானத்திலே தொழுதிருக்கின்றார்கள். மைதானத்தில் தொழும்போதும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி தொழ வேண்டும். நாங்கள் தொழுத இந்த இது போன்ற ஒரு தொழுகை உலகத்தில் எங்குமே கிடையாது. அவர்கள் மதுஹபுகளையும் இமாம்களையும் பின்பற்றி அந்த அடிப்படையில் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜத்தில் விதாவிலே வைத்து ஞாபகம் ஊட்டிய இரண்டு மூன்று விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். ஒன்று சொன்னார்கள், நான் இரண்டை விட்டு செல்கிறேன், இதை நீங்கள் சரியாக பிடிக்கும் காலமெல்லாம் வழிகடவே மாட்டீர்கள் என்றார்கள். ஒன்று அல் குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ். இந்த இரண்டை பிடிக்கக்கூடிய கூட்டம், பிடித்து கொண்டு அமல் செய்யக்கூடிய கூட்டம் நாங்கள் மட்டும்தான். எனவே ஒருவர் சுவர்க்கம் செல்ல விரும்பினால், நரக நெருப்பிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே வந்து பைஅத்து செய்து நுழைந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இந்த மனைவிமார்களை பற்றி, இது உங்களுக்கு அல்லாஹ் தந்த அமானிதம், அவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். அவர்களை அடிக்காதீர்கள், உதைக்காதீர்கள், அவர்களை நல்ல முறையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஒரு போத்தலை போன்றவர்கள், போத்தல் கீழே விழுந்தால் நொறுங்கிவிடும். அதே போன்று நீங்கள் அவர்களோடு கடுமையாக நடந்தால் அவர்கள் குழம்பிக் கொள்வார்கள். அவர்களை நல்ல முறையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அழகாக நீங்கள் வைத்து நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களிலே மிகச் சிறந்தவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அழகாக நடக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இது ஒரு விடயம். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் என்பது ஒரு தலைமைத்துவம், ஒரு அமீருக்கு கட்டுப்படுவது. எனவே தான் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு கருப்பு அடிமையை, பரட்டை தலையுடையவனை, விரல்கள் வெட்டப்பட்டவரை அமீராக நியமித்தாலும் அவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று சொன்னார்கள். இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதியாக சொன்னார்கள், ஒரு உண்மை விசுவாசி யார் என்றால், கடிவாளம் விடப்பட்ட ஒரு ஒட்டகம் எப்படி அந்த இளையனுக்கு கட்டுப்படுமோ அதே போன்று கட்டுப்பட்டு நடப்பவன் தான் உண்மை விசுவாசி என்றார்கள். இதை மறந்து விடாதீர்கள். மரணிக்கும் வரைக்கும் இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயத்திலும், பிரிந்து விடாமல் ஒரு ஜமாஅத்தாக தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலும், மனைவிமார்களை அழகாக நடத்தக்கூடிய விடயத்திலும், கடிவாளம்படப்பட்ட ஒரு ஒட்டகத்தை போன்ற அமீருக்கு கட்டுப்படும் விஷயத்திலும் உறுதியாக இருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அது மாற்றப்பட மாட்டாது. இந்த ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லும் என்பது அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கின்றான். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு அதை சரியாக கடைபிடித்து பின்பற்றி நடப்போமையானால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா மறுமையிலே எங்களை அந்த சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த பெருநாள் குத்பாவில் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لنا وارحمنا اللهم اغفر لنا وارحمنا اللهم اغفر لنا وارحمنا اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. அது பெண்கள் சகோதரிகள் இந்த ஹதியாக்கள் கொடுப்பாங்க, அதை கொடுத்து அவங்க போகும் வரைக்கும் கொஞ்சம் ஆண்கள் அமர்ந்திருங்க.